M.M. Tahir Mantri Tuma, Obutumada Vinadi Hatakalia Klebeno, order please send an Anakara Mantri Tuma Murasura Baragano.
Bismillahir Rahmanir Rahim, Savaikku Talamithangindra, Gauru Uripinar Orle, Indru Edutukola Patrikindra, Pudayam, Nidhiyamai Jinudaya, Varihal Samandamaha, the Nadinudaya, Purulaadharathai Olungupaduthuvadharkaga, Varihalai, Valukattayamaga, Peravendum endra Adipadaiyile, Varihalinudaya Veethathai, Indha Arasangam, Kutikundu Selgindrathu, Andha Adipadaiyil. ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வியாபாரம் செய்கின்ற சாதாரணமான ஒரு வியாபாரி கூட இந்த நாட்டினுடைய வரியை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். 36 மில்லியன் ரூபாய் புரள்வு இருக்கின்ற ஒரு வியாபாரி அதற்கான வரிகளை செலுத்த வேண்டும். 20.5% என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வியாபாரிகள் இந்த வரியை யாரிடத்திலே இருந்து வருவார்கள் என்றால் சாதாரணமான நுகர்வு செய்கின்றவர்களிடத்திலே தான் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. முந்தைய காலங்களிலே பாரிய வியாபார நிறுவனங்களையும் தொழிற்பேட்டைகளையும் செய்கின்றவர்கள்தான் இந்த நிதிக்குட்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று சாதாரணமான மக்களிடத்திலே தனியார் துறையினரை நாங்கள் பாவித்து அவர்கள் மூலமாக வரிகளை இந்த அரசாங்கம் மிக ஒரு மறைமுகமாக பெறுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். மறைமுகமாக பெறுகின்ற இந்த வரியை மீண்டும் எங்களுடைய வாக்குகளை அரசியல் செய்வதற்காக அந்த மக்களுக்கு மானியங்களாக நாங்கள் வழங்குகின்றோம். ஒவ்வொரு திட்டங்களாக நாங்கள் கொடுக்கின்றோம். இங்கே பேசுகின்ற போது எங்களுடைய ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறினார்கள், நாங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்தந்த மக்களுக்கு தேவையான வரிகளை நாங்கள் பெற்று அந்த மக்களுக்குரிய மானியங்களை கொடுக்கின்றோம் என்று. நீங்கள் மானியங்கள் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? மானியங்கள் கொடுப்பதனுடைய நோக்கம் அடுத்த தேர்தலுக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு விடயம். எனவே அந்த விடயத்தை நீங்கள் மிக கவனமாக கொண்டு செல்வதற்காக வர்த்தகர்கள் சாதாரணமாக ஒரு தேநீர் கடையாக இன்று இருந்தால் கூட நாங்கள் அறிந்த காலத்தில் இருந்து 50% பெற்றுக்கொண்ட அந்த தேநீர் இன்று 100 ரூபாய்க்கும் மேலே செல்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கணும். ஒரு டீ 250 ரூபாவாகவும் ஒருவர் ஒரு தேநீர் கடைக்கு சென்றால் 500 ரூபாவுக்கு குறையாத ஒரு செலவினத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற அவ்வாறு பார்க்கின்ற போது ஒரு தேநீர் கடை 1 லட்சத்துக்கு அதிகமான தொழில் நடைமுறையை செய்கின்றது. எனவே அவ்வாறு பார்க்க போனால் அவர்கள் யாரிடத்தில் இந்த வரியை பெறுவது? தேநீர் கடைக்கு செல்பவர்கள் சாதாரணமான மக்கள். எனவே அவ்வாறான இந்த வரியை பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் மக்களுக்கு கூடுதலான மானியங்களை வழங்குகின்றது என்று ஏதோ ஒரு அடிப்படையிலே அரசியலை செய்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையில் இருக்கின்ற எரிபொருள் நிலையங்களினுடைய புரள்வுகள் மிக கூடுதலாக இருக்கின்றது. சாதாரணமாக 100 ரூபாய்க்கு சென்ற ஒரு எரிபொருள் 1 லிட்டர் இன்று 400 ரூபாயினுடைய உச்சத்தை பெற்றிருக்கின்ற இவ்வாறான நிலையங்களுக்கும் கூட அந்த அவர்களுடைய பெர்சன்டேஜ் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்ற 3 விதமாக இருந்தது இன்று 2.2%, 1.5% குறைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே செலவினங்கள் அங்கேயும் இருக்கின்ற அங்கேயும் தொழில் செய்பவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற தொழில் நிறுவனர்களுக்கும் அந்த இடத்துக்குமான வாடகை பெறுமானத்துக்கு கூட அங்கே உழைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்று ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருளுடைய தட்டுப்பாட்டு காரணமாக அங்கே வியாபாரங்களும் நடைபெறுகின்ற வீதம் குறைய கியூஆர் சிஸ்டத்தின் மூலம் கூடுதலான எரிபொருள் விநியோகம் இல்லாமல் இருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை கொடுப்பது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே இருக்கின்ற அந்த வருமானத்தில் நீங்கள் அதற்கான ஒரு வெட்வரியை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயமாக திணிக்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். எனவே அந்த நிறுவனங்கள் எரிபொருளை இறக்குமதி செய்கின்ற போது ஹாபரில் வைத்து அதற்கான அத்தனை வரிகளையும் செலுத்திவிட்டு வருகின்றார்கள் என்று கூறுகின்ற போதும் இங்கே இருக்கின்ற விநியோகஸ்தர்களை இதை அறவிடுகின்ற விடயத்தை கவனத்திலே கொள்ளுமாறு நான் தயவாக சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்வதோடு இன்று இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஆக கூடுதலான இந்த வரிக்கு உன்னுடைய பிரச்சனையை பார்க்கின்ற போது அடுத்ததாக நாங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது என்னவென்றால், இந்த டொலரை நாங்கள் கையிலே இருப்பாக பிடிக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இங்கு பார்க்கப்படுகின்றது. இவ்வாறுதான் கடந்த கோத்தாபய ராஜபக்சேனுடைய அரசாங்கத்திலும் முதன் முதலாக ஏற்பட்ட பிரச்சனை எங்களுடைய உரத்தினுடைய பிரச்சனை. இந்த டொலரை கையிருப்பாக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த உரத்தை இறக்குமதி செய்வதிலே அவர்கள் கட்டுப்பாட்டை விதித்ததன் காரணமாக அந்த நாடு தடம்புரந்த வரலாறு இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு சூழல் இன்று ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது இந்த நாட்டுக்கு தேவையான இருக்கின்றது என்ற விடயத்தையும் அடிக்கடி பேசுகின்றார்கள், அமைச்சர்களும் பேசுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே இன்னும் அதற்கு உரித்தான உரங்கள் வந்து சேரவில்லை. உரிய காலத்திலே அந்த உரங்களை நாங்கள் எங்களுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்தாவிட்டால் அது உரிய பிரயோசனத்தையும் அதற்கான அறுவடையும் பெற முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அம்பாறை மாவட்டம் என்பது விவசாயத்திலே 20% அதிகமான நெல் உற்பத்தியை இந்த நாட்டுக்கு கொடுக்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அங்கே உற்பத்தி செய்த நெற்களினுடைய விலை இன்று 85 ரூபாவுக்கும் ஒரு கிலோ நெல்லை விற்பனை செய்யக்கூடிய முடியாத ஒரு சூழலில் விவசாயிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே இரண்டு பிரச்சனை, ஒன்று இரண்டு போகங்களாக அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நெல்களுடைய பிரச்சனை, அடுத்ததாக உரத்தினுடைய பிரச்சனை. எனவே இந்த முறை விவசாயிகள் மிக கூடுதலான செலவினத்தை கொடுத்து விவசாயத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். காரணம், எரிபொருளுடைய விலைகள் காரணமாக அங்கே எல்லாவற்றுக்கும் விலையாக மாறியிருக்கின்றது. உழவு இயந்திரத்துக்கான கொடுப்பனவுகள், அறுவடைக்கான ஏனைய விடயங்களுக்கான இயந்திரத்திற்கான செலவினங்கள் கூடுதலாக இருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற இந்த அறுவடைக்கான நெல்லை 150 ரூபாவுக்கு விற்றால்தான் அதனுடைய முதலை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, அறுவடை செய்த நெல்லை 85 ரூபாவுக்கும் விற்க முடியாத ஒரு சூழலில் இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் எதை செய்ய போகின்றது என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் கேள்விக்குட்படுத்துகின்றேன். எதிர்வருகின்ற 22ஆம் தேதி அதிமேதாவை ஜனாதிபதி அவர்கள் அம்பாறை மாவட்டத்திற்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும், இந்த ஊரினுடைய கலாச்சார மண்டபம் மருகும் எம்எச்எம் அஷ்ரப் என்கின்ற ஒரு மாமனிதனுடைய நாமத்திலே உருவாக்கப்பட்ட அந்த கலாச்சார மண்டபத்தினுடைய குறை வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த ஊருக்கு வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களை அன்பாக அந்த ஊர் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய சமூகம் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறேன். இச்சந்தர்ப்பத்திலே குறிப்பாக எம்எச்எம் அஷ்ரப் என்கின்ற ஒரு தனி மனிதர், ஒரு தனி மனிதராக இருந்து இந்த சமூகத்துக்காக பல பணிகளை செய்தவர், அவருடைய பெயரிலே அது ஆரம்பிக்கப்பட்ட 1997ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலை திட்டம், இது சம்பந்தமாக தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்களோடு நான்
காலை அவசானாயி
ஒரு நிமிடம் தாருங்க. ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போது தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய இந்த நாட்டுக்காக அவர் செய்த பாரிய அரசியல் சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற போது, நீங்கள் ஜனாதிபதியாக இன்று வந்திருப்பதற்கான மூல காரணத்தில் அவர்தான் முக்கியமானவர் என்ற விடயத்தை நாங்கள் கூறினோம். ஏனென்றால் 1988ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆர் பிரேமதாச அவர்கள் இந்த தேர்தலிலே தனக்கான ஆதரவை பெறுவதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவரை சந்தித்து எனக்கான ஆதரவை தருங்கள் என்று கேட்டபோது 12.5% இருந்த அந்த வெட்டுப்புள்ளியை 5% குறைத்து தருகின்ற பட்சத்திலே நான் உங்களுக்கான ஆதரவை தருகின்றேன் என்று கேட்டபோது அதற்காக வழங்கியதன் நிமித்தம்தான் சிறுபான்மை கட்சிகளும் சிறிய கட்சிகளும் இன்று பாராளுமன்றத்தில் அவருடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அதன் மூலம் வருகை தந்த
என்கின்ற
நீங்கள் இன்று ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு அடித்தளமிட்டவர் அவர்தான் என்பதை கூறி அதன் மூலமாக அதற்கான நிதி ஒதுக்கீட்டை செய்து தருவதாக அந்த சந்தர்ப்பத்திலே வாக்களித்தார், வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் நிமித்தம் அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி
அடிக்கல்லை
நாட்ட வருகின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நன்றிகளையும் இச்சந்தர்ப்பத்திலே தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.